தென்றல் December 2012 இதழில் பயணம் பகுதியில் பாஸ்டனிலிருந்து வட்டாயிருப்பு சுந்தர் அவர்கள் எழுதியுள்ள கொல்லிமலை பாகம் 4 ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். சாலையோரத்தில் யாரோ ஒரு டஜன் பலாப்பழங்களை அடுக்கி வைத்திருந்தார்கள். யாரும் எடுத்துட மாட்டாங்களா என்று கேட்டேன். எடுத்துட்டு எங்க ஓடுறது என்று பசு சிரித்தான். மலையெங்கும் பலாமரங்கள் ஏராளம், யாரும் கண்டுகொள்வதில்லை. 2 கிலோமீட்டர் நடந்திருப்போம். சிறிய குடியிருப்பு பகுதி சாலையோரமாக இருந்தது. 10-20 வீடுகள். ஒரு வீட்டு முன்பு தாமரை இலை மாதிரியும் இல்லாமல் வாழை இலை மாதிரியும் இல்லாமல் பெரிதாக 1-2 இலைகளுடன் சிறிய மரம் இருந்தது. அதன் அருகே நின்றிருந்த ஒடிசலான உயரமான முதியவரிடம் விசாரிக்க, அதுவா சேப்பங்கிழங்கு என்றார். அட, கிழங்கெல்லாம் பூமிக்கு அடியில் இருக்க போனால் போகிறது என்று அரையடிக்கு வெளியில் செடி மட்டும் இருப்பதைத்தான் பார்த்திருக்கிறேன். இங்கே அப்படி ஒரு செழிப்பு. வட்டாயிருப்பில் தலைவாணி தெருவில் தொழுவம் ஒன்று இருந்தது. மக்கள் பசுக்களையும் கன்றுகளையும் ஓட்டிக்கொண்டு அதிகாலையில் அங்கு வந்து விடுவார்கள். பால் கறக்கும் யாதவர்கள் காத்திருப்பார்கள். கண்டு 1-2 நிமிடங்கள் தாய்ப்பசு மடியில் வாய் வைத்து பால் குடிக்க ஆரம்பிக்கும் தருணத்தில் சட்டனை இழுத்து கட்டி பசுவிடம் பால் கறப்பார்கள். கடைசியில் கன்றுக்கு கொஞ்சம் மிச்சம் வைப்பார்கள். அதுவரை கண்டு துளியாய் துடிக்க பசு ஆறுதலாக நக்கி கொடுக்கும். எவ்வளவு கறக்க வேண்டும், எவ்வளவு மிச்சம் இருக்கும் என்ற அளவெல்லாம் கறப்பவர்களுக்கு எப்படி தெரியும் என்று யோசித்திருக்கிறேன். அதைவிட கொடுமையான காட்சி வைக்கோல் அடைத்த கன்றுகளை காண்பித்து பால் கறப்பது. வைக்கோல் கன்றை நக்கி கொடுக்கும் பசுவின் கண்களை பார்ப்பதை தவிர்த்து விடுவேன். இந்த தலைமுறைக்கு இதெல்லாம் எங்கே தெரிகிறது? எனது குட்டி பெண் துர்கா பால் எங்கே கிடைக்கிறது என்ற கேள்விக்கு மார்க்கெட் பேஸ்கெட்டில், காய்கறி பல சரக்குகள் கிடைக்கும் அங்காடி என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தாள். நடுச்சாலையில் இன்னொரு நாய் படித்திருந்தது. எங்களை பார்த்ததும் சட்டனை எழுந்து எங்களை சுற்றி வந்து வாராட்டியது. பிஸ்கெட் ஒன்றை அதுக்கு கொடுத்துவிட்டு அதை தாண்டி நடக்க தார்ச்சாலை சட்டென்று முடிந்து எட்டி பார்த்தால் படு பாதாளம். ஒருவேளை கழூர் மலைச்சரிவில் இருக்கிறதோ என்று எட்டி பார்த்தேன். இல்லை, திரும்பவும் வந்த வழியில் கொஞ்ச தூரம் நடந்ததும் அந்த சேப்பங்கிழங்கு பெரியவர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். ஐயா, கழூர் எங்கிட்டு இருக்கு? இதான் கழூரு என்று அவருக்கு பின்னால் இருந்த 10-20 வீடுகளை காட்டினார். எங்கிட்டு போகணும்? கீழே இறங்கணும், பழனியப்பர் கோவிலுக்கு. எங்கூட வாங்க என்று சொல்லிவிட்டு அச்சிறிய வீடுகளுடைய நடந்தார். அவருக்கு 70 வயதுக்கு மேல் இருக்கும். ஒல்லியாக உயரமாக ஆரோக்கியமாக இருந்தார். இடது கையை தா மாதிரி முதுகு பக்கம் வைத்து வலது முழங்கையை பிடித்து கொண்டு விடுவிடுவென்று நடந்தார். கிட்டத்தட்ட எல்லா வீட்டு முன்பும் சிறிய டிஷ் ஆண்டனா இருந்தது. பெண்மணிகள் உள்ளே மெகா சீரியல்களில் பிஸியாக இருந்தார்கள் போல சில குழந்தைகள் வீறிட்டு கொண்டிருந்தன. 4-5 வீடுகள் தாண்டியதும் மலைச்சரிவை காட்டி இங்கிட்டு இறங்கி போங்க என்றார். பாதை என்று எதுவுமே இல்லாத சரிவு அது. ராத்திரி மழை பெஞ்சதில்ல, வழுக்குதுன்னு யாரும் இன்னைக்கு இறங்கல என்றார். கழூர் ஒத்தக்கடை போன்ற மலையுச்சி மக்கள் பலாப்பழம் மாம்பழம் என்று பறித்து அதிகாலை இறங்கி நகரத்திற்கு சென்று அங்கிருக்கும் சிறு வியாபாரிகளிடம் விற்றுவிட்டு பல சரக்கு அரிசி எல்லாம் வாங்கி வருவார்கள். ஒரே ஆள் தலையிலும் தோளிலும் 3-4 பலாப்பழங்களை சுமந்து கொண்டு இறங்குவார். பேருந்தில் சென்றால் நேரத்திற்கு சென்று திரும்பி வர முடியாது என்பதால் தினமும் மலையேறி இறங்குவார்கள். களிமண்ணும் பாறைகளுமாக இருக்கும் மலைச்சரிவில் சுமையில்லாமல் இறங்குவதே கடினம். பழச்சுமையோடு இறங்குவது சாத்தியமே இல்லை. மழையினால் அவர்களது 1 நாள் பிழைப்பு போகிறது என்பதில் வருத்தம். நல்ல வேளை நீங்க இன்னைக்கு வந்தீங்க என்றவரிடம் நன்றி சொல்லி இறங்கத் தொடங்கினோம். இறங்கினோம் என்பதை விட நத்தை போல ஊர்ந்தோம் என்று சொல்வதுதான் பொருத்தம். அபாயமான சரிவு, பயங்கரமாக வழுக்கியது. மிக கவனமாக இறங்கினோம். பல மணி நேரம் மலையேறி சோர்வடைந்திருந்த கால்கள் ஒவ்வொரு அடி வைத்து இறங்கும் போதும் நடுங்கின. கால் விரல் நுனிகள் கால் அணிகளுக்குள் நசுங்கி வலித்தது. பசு சொன்னான், இருக்கிறதுலேயே இதுதான் ரொம்ப சொகுசான மலைப்பயணம். பிரபு சங்கர் என்ற 25 வயது இளைஞர், பிரேக் இந்தியா நிறுவனத்தில் பணிபுரிந்தவர், காடு மலைகள் என்று பயணம் செல்வதில் மிகுந்த காதல் கொண்டவர். இப்படி மலை மலையாக சுற்றி கொண்டிருக்கிறாரே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த தந்தையிடம், இதாம்பா கடைசி ட்ரெக் என்று சொல்லிவிட்டு சென்றது ஆந்திராவின் நகரி மலைக்காடுகளுக்கு. தமிழக ஆந்திர எல்லைக்கரியை திருப்பதியிலிருந்து 45 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது நகரி. பீட்டர் வான்கேட் என்று பெல்ஜியக்காரர் உருவாக்கி நடத்தி வரும் சென்னை ட்ரெக்கிங் கிளப்பின் உறுப்பினர். பலமுறை மலையேறிய அனுபவம் உள்ள உறுப்பினர்கள் குழு தலைவர்களாக புதிய உறுப்பினர்களை வழிநடத்தி செல்வார்கள். மொத்தம் 11 பேர் குழுவாக சென்றிருக்கிறார்கள். ஒரு சனிக்கிழமை காலையில் பயணத்தை துவக்கிய அந்த குழுவுக்கு அது சோதனையான நாள். குழுவிலிருந்து பிரிந்து வழிதவறி போன 3 பேரில் பிரபுவும் ஒருவர். அவர்களை தேடி அலைந்து திங்களன்று காட்டுக்குள்ளே ஒரு நீர்க்குட்டை அருகே 2 பேரை மயக்க நிலையில் கண்டுபிடித்தார்கள். அவர்கள் உடல் முழுதும் தேனீக்கள் கொட்டிய காயம். அவர்களிடம் இருந்த முதலுதவி மருந்துகள் மிகச் சிறு காயங்களுக்கு ஆனவை. தேனீ கடிக்கெல்லாம் மருந்துகள் அவர்களிடம் இல்லை. குழுவில் சிலர் மருந்துகள் வாங்கவும் உதவி கோரவும் நகரிக்கு செல்ல இவர்கள் பிரபுவை தேடி இருக்கிறார்கள். அந்த குட்டையில் மிதந்த ஒரு ஜோடி காலணிகள் பிரபுவினுடையவை. மலை தேனீக்களின் தாக்குதலிலிருந்து தப்பிப்பதற்காக குட்டையில் குதித்திருக்கிறார் பிரபு. அவருக்கு நீச்சல் தெரியாது. காடோ மலையோ எங்க போனாலும் அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதை பின்பற்றாததால வர வினை இது என்றான் பசு. இம்மாதிரியான அசம்பாவிதங்களில் பெரும்பாலானவை அஜாக்கிரதை, முன்னெச்சரிக்கையின்மை, வழிமுறைகளை பின்பற்றாமை போன்றவற்றால் நிகழ்பவை என்பது வருத்தத்தை தந்தது. வண்ண ஆடைகளையும் வாசனை திரவியத்தையும் கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் என்று மறுபடி நினைவூட்டினான். மெதுவாக இறங்கினோம். மலையாடுகள் பலவற்றை பார்த்தோம். பலவித வண்ணங்களில் பூச்சிகளும் வண்டுகளும் ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருந்தன. காய்ந்த இலை போன்று பழுப்பாக சில பட்டாம்பூச்சிகள் பறந்தன. மோடம் போட்டிருந்தாலும் மதிய சூரியனின் வெம்மை பரவியிருக்க உடல் வியர்வையில் தொப்பலாக நனைந்தது. ஒரு பெரிய பாறையொன்று எதிர்ப்பட்டது. அதன் மேல் ஏறினோம். எதிரே தெரிந்த பரந்த கொல்லிமலை தொடரையும் பள்ளத்தாக்கையும் இன்னொரு முறை பார்த்து ரசித்தோம். சற்றே இளைப்பாறலாம் என்று அமர்ந்தால் கடுகளவில் நூற்றுக்கணக்கான செவ்வெரும்புகள். அதன் வரிசையை கலைக்காமல் தள்ளி அமர்ந்து பிஸ்கட் பொட்டலம் ஒன்றை பிரித்து கொறித்தோம். பாறையின் மேற்பரப்பில் ஒரு சிறிய குழுவில் மழை நீர் தேங்கியிருந்தது. கையில் இருக்கிற தண்ணியெல்லாம் காலியாயிடுச்சுன்னா இது மாதிரி தேங்கி இருக்கிற தண்ணியை குடிச்சுக்குவோம் என்றார் அதுவரை அமைதியாக வந்து கொண்டிருந்த ஸ்ரீனிவாசன். நீண்ட தூர பயணங்களில் கிடைத்தவற்றை தின்று குடித்து செல்ல வேண்டிய நிலைமை பலமுறை ஏற்பட்டிருக்கிறது என்றார். அப்படியே மண்டி போட்டு மேலாப்புல தண்ணியை உறிஞ்சி குடிச்சுக்கணும் என்றார். இங்கு தொலைக்காட்சியில் அடிக்கடி வரும் மேன் வர்சஸ் வைல்ட் தொடர் நினைவுக்கு வந்தது. இன்னொரு நண்பரோடும் அவரது இரு மகன்களோடும் சென்ற மலையேற்ற அனுபவத்தை பற்றி சொன்னார். கிளம்பும் போது கொஞ்சி குலாவி கொண்டும் கொண்டு வந்த தின்பண்டங்களை போட்டி போட்டு பகிர்ந்து கொண்டும் வந்தவர்கள் பாதி வழியில் நீரும் உணவும் தீர்ந்து போனதும் எப்படி ஒருவரை ஒருவர் ஜன்ம விரோதிகளாக பாவித்து அடித்து கொண்டார்கள் என்பதையும் ஒரு கட்டத்தில் சண்டை போடக்கூட தெம்பில்லாமல் கெஞ்சி அழுததையும் சொன்னார். உயிருக்கு ஆபத்து என்ற தருணங்களில் மனித மனத்தின் விசித்திரமான பக்கங்கள் திறக்கின்றன. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.